நன்றினி தட்டு தடுமாறி நடக்கும் பொழுது தாங்கி பிடித்தவர்கள் இன்று தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் முதியோர் இல்லத்தில். ஆமாங்க, இப்போ நான் சொன்னது மாதிரி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முதியவர்களுடைய கையை பிடிச்சி தான் நடந்திருப்போம். ஆனால் இப்போ அவங்க கம்புன்ற வயசில் நம்ம கொண்டு போய் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறோம். முதியோருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறதுக்காக புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் பி பட்டியல் வழக்கறிஞர் பே பாண்டிசெல்வி அவர்களும், செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதியுமான மாண்புமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களும் முதியோர் நலத்திட்ட பாதுகாப்பும் சட்ட ஆலோசனைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார்கள். இவர்களுடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இ ராஜேந்திர கண்ணன், செயலாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுக்கோட்டை.
வணக்கம். நான் பாண்டிச்செல்வி, வழக்கறிஞர், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் பி பேனல் வழக்கறிஞர்.
நேயர்களே, நமது சமுதாயத்தில் தற்போது வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் துன்புறுத்தல்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு சட்டப்படியும் சமுதாய அந்தஸ்தின்படியும் வழங்க வேண்டியது இன்றைய காலத்தின் அவசியமாகவும் தேவையாகவும் இருக்கிறது. அத்தகைய முதியோர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் அவைகளுக்கான சட்டப்படியான தீர்வுகள் பற்றியும் இன்றைய கலந்துரையாடலை நாம் துவக்குகிறோம். இந்த கலந்துரையாடலை நிகழ்த்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய ஐயா திரு ஜே சந்திரன் அவர்கள் அனுமதியின் பேரில் மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் விழிப்புணர்வு நிகழ்வு தற்போது துவங்குகிறது.
ஐயா, இன்றைய காலகட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு பல இடங்களில் வன்கொடுமைகள் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை குறித்து சில தகவல்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நேர்களே, மூத்த குடிமக்கள் மூத்த குடிமக்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களில் சிலர் நினைப்பீங்க, தலை நினைச்சவங்க மூத்த குடிமக்கள், தலையில முடியெல்லாம் கொட்டி போச்சு, வழுக்கெல்லாம் விழுந்துருச்சு, வயசாகி போயிட்டாங்க, அவங்க மூத்த குடிமக்கள், கம்பு ஊன்றி நடக்கிறாங்கடா, இவங்க தான் மூத்த குடிமக்கள் அப்படின்னு நினைப்பீங்க. அரசாங்கமும் சட்டமும் என்ன சொல்கிறது என்றால், 60 வயதை பூர்த்தி அடைந்த குடிமக்கன் மூத்த குடிமகன் என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் 60 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். குழந்தைகளும் பெரியவர்களும், அதாவது முதியவர்களும் ஒன்று என்று சொல்வார்கள். குழந்தைக்கு பிறந்தவுடன் பற்கள் இருக்காது, பொக்கைவாயாக இருக்கும். பெரியவர்களுக்கும் முதுமையின் காரணமாக பற்கள் உதற துவங்கும். இதையும் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு வந்து நல்லது கெட்டது என்று பிரித்தறியும் குணம் துவக்கத்தில் இருக்காது. பெரியவர்களுக்கு வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர்களின் சிந்தனை திறன் குறையும் போது அவர்களுமே கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு நிகராக நல்லது கெட்டது போன்ற விஷயங்களை பிரித்தறியும் திறனை இழந்து விடுகிறார்கள். இதுவும் மருத்துவ ரீதியிலாக உடலிலும் உளவியல் ரீதியாகவும் முதியவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கையான பிரச்சனைகள் ஆகும். குறிப்பாக உடல் ரீதியாக நோய் ஏற்படும் போது அவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான முதியோர்களுக்கு தொடர்ச்சியான அடுக்கடுக்கான உடல் உபாதைகளும் நோய்களும் ஏற்படும் போது அந்த குடும்பத்தில் பொருளாதார நிலை பின்தங்கிவிட்டாலோ அல்லது தாங்கள் சேமித்து வைத்த பணம் கரைந்துவிடும் என்று யாரும் கருதினாலோ முதியோர்களை கவனிக்காமல் புறக்கணிக்க துவங்குவார்கள். அதுபோன்ற குடும்பத்தினரின் புறக்கணிப்பு தான் ஆரம்ப புள்ளியாக இங்கு பார்க்கப்படுகிறது. துவக்கத்தில் குடும்ப உறுப்பினர்கள் முதியவர்களை புறக்கணிக்கிறார்கள். எவ்வாறு புறக்கணிப்பார்கள் என்றால், அவர்களின் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. இதுநாள் வரை கலந்தாலோசனை செய்து அவர்களின் முடிவுக்காக காத்திருந்தவர்கள் கூட தாங்கள் தற்போது பெரியவர்களாகிவிட்டோம் என்று நினைத்து கொண்டு தங்கள் வீட்டில் உள்ள முதியவர்களை, உனக்கு வயசாகிவிட்டது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்து கொள்கிறேன், நீ எதிலும் தலையிடாதே என்று சொல்ல துவங்குகிறார்கள். அதுபோன்று சொல்லும்போது உளவியல் ரீதியாகவே அந்த மூத்த குடிமக்களுக்கு ஒரு அழுத்தம் துவங்குகிறது. தங்களை யாருமே புறக்கணிக்கிறார்கள், கண்டுகொள்வதே கிடையாது, மரியாதை கொடுப்பது கிடையாது, நான் அப்படி இருந்தேன், நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று அவர்கள் முற்காலத்தில் இவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது செய்த உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் நல்ல காரியங்களையும் நினைத்து நினைத்து வருந்துவார்கள். இதற்குத்தானா உன்னை நான் எப்படி வளர்த்தேன் என்பதை போன்று பெரியவர்கள் நினைக்கக்கூடும். இது உளவியல் ரீதியிலான பிரச்சனை. உறவுகளின் புறக்கணிப்பு போக சமுதாயத்தில் உள்ளவர்களும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் தாங்கள் பார்த்து வந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடுவார்கள் அல்லது பதவியிலிருந்து விலகி கொள்வார்கள். அதுபோன்ற நிலையில் அவர்கள் எந்த பதவியும் எந்த வேலையிலும் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது இவர்கள்தான் பதவியில் இல்லையே, இவர்களிடம் ஒரு தெய்வம் நமக்கு தேவைப்படாது என்று இந்த சமுதாயத்தில் உள்ள சிலர் கருதும்போது அந்த இடத்தில் முதியோர்களுக்கான புறக்கணிப்பு துவங்குகிறது. இவ்வாறாக முதியோர்களை சமுதாயத்தில் புறக்கணிக்கும் போது அது அவர்களுக்கு உளவியல் ரீதியிலான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்த உளவியல் பாதிப்புகள் எவ்வாறு உடல் ரீதியில் பாதிக்கிறது என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் என்றால், மன அழுத்தமானது இரத்த ஓட்டத்தில் மாறுதல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு இதய நோய், சிறுநீரக பாதிப்புகள், இரத்த அழுத்த பாதிப்புகள் போன்ற சீர்கேடுகளை வரவழைக்கிறது. இதன் காரணமாக அதன் தொடர்ச்சியான பல்வேறு உடல் உபாதைகளும் வர துவங்குகிறது. இது நேரடியாக மூத்த குடிமக்களுக்கு உடல் ரீதியிலான பிரச்சனைகளை உந்தி தள்ளுகிறது. எனவே உளவியல் ரீதியிலான பிரச்சனையை நாம் சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அது அடுக்கடுக்காக நான் மேற்சொன்னதை போன்று உடல் ரீதியாகவும் அவர்களின் நலனை பாதிக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் முதியவர்களின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்கள். அபகரிப்பது என்பது நேரடியாக மிரட்டி பறிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் கையெழுத்துக்களையோ கைரகைகளையோ அவர்களின் சுயநினைவில்லாத சமயங்களை பெற்றுக்கொண்டு போலியாக ஆவணங்களை உருவாக்கி சொத்துக்களின் பாத்தியதையை மாற்றி எழுதி கொள்வார்கள். இதுபோன்ற சொத்து பறிப்பு சம்பவங்களும் குடும்ப உறுப்பினர்களால் நிகழ்த்தப்படும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களாலோ உறவினர்களாலோ இந்த சமுதாயத்தில் உள்ள வேறு எந்த நபர்களாலுமோ மூத்த குடிமக்களுக்கு எதிராக செய்யப்படும் போது அது சொத்தினை சுரண்டுதல், சொத்துக்களை அபகரித்தல் என்ற வகைப்பாட்டிற்குள் வருகிறது. சில தருணங்களில் முதியவர்களுக்குரிய உழைப்பினை சுரண்டி கொண்டு அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தர மறுப்பார்கள். அதுபோன்ற சூழ்நிலைகளில் இவ்வளவு கடினமாக உழைத்து என் உழைப்பெல்லாம் வீணாகிவிட்டதே என்று முதியவர்கள் வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும். இது ஒரு புறம் இருக்க, இவ்வளவு காலமும் உழைத்து சம்பாதித்து சேமித்து வைத்த பணத்தையும் சொத்தையும் குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நயவஞ்சகமாகவோ அல்லது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் என்று சட்டத்தில் சொல்வார்கள், உறவு முறையை தவறாக பயன்படுத்தியோ அவர்களிடமிருந்து அபகரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இதுவும் மூத்த குடிமக்களுக்கு எதிரான சுரண்டல் ஆகும். பராமரிக்காமல் புறக்கணித்து விடுதல், அவர்களை தனிமைப்படுத்தி விட்டு அவர்களுக்கு உரிய நேரத்தில் உணவளிக்காமல் மருத்துவ உதவிகளை செய்யாமல் தேவையான உடைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை வாரி வழங்காமல் குறைந்தபட்ச அன்பை கூட கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பது மற்றொரு விதமான சுரண்டல் என்ற வகைப்பாட்டிற்குள் தான் வருகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் குடும்ப உறுப்பினர்களே தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்த்து விடுகிறார்கள். ஒரு முறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் திரும்பவும் அவர்களை போய் பார்க்க முடியாமல் கூட தவிர்த்து விடுகிறார்கள். இது அந்த முதியவர்களுக்கு தங்களது பிள்ளைகளை பார்க்க முடியவில்லையே, தங்களது பேரக்குழந்தைகளை பார்க்க முடியவில்லையே, வீட்டிலுள்ள யாருடனும் பேசி பழக முடியவில்லையே, நான் அவர்களை எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்னை கடைசி நேரத்தில் இப்படி ஒதுக்கி தள்ளிவிட்டார்களே என்று நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல உளவியல் பிரச்சனைகளையும் அவர்களுக்கு உருவாக்கி விடுகிறது. இது போன்ற நேரடியான மற்றும் மறைமுகமான அடுக்கடுக்கான நான் இன்னும் சொல்லாத பல காரணங்களும் முதியவர்களுக்கு எதிரான சுரண்டலாகவே அமைந்திருக்கிறது.
ஆமாம், இப்போ நம்முடைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நம்முடைய வீட்டில் முதியோர்களை நம்ம ஏன் வீட்டிலையே பாதுகாக்கணும், பராமரிக்கணும். ஒரு சிலர் முதியோர்களை தனியார் இல்லங்களில் கொண்டு போய் விட்டுறாங்க. அப்படி இல்லங்களை விட்டுறது சரியா, அல்லது நம் கூடவே நம்மளுடைய முதியோர்களையும் குழந்தைகள் மாதிரி பேணி பாதுகாக்கணுமா, அதனுடைய அவசியமும் முக்கியத்துவமும் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
முதியோர்களை முதியோர் இல்லங்களில் சில பேர் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிங்க. அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது அந்த முதியோர்களுடைய மதிப்பு தெரியாம அவங்க செய்யற ஒரு அறியாமையினால செய்யக்கூடிய ஒரு செயல்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்துல இருக்கிறதுக்கு காரணம், நாம இந்த சமுதாயத்துக்கு வர காரணம் அந்த முதியோர்கள் தான். நம்ம அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால இனிமே நமக்கு எந்த பயனும் இல்லை, அவங்க நமக்கு ஒரு தொல்லைன்னு கருதி முதியோர் இல்லத்துல சில பேர் விட்டுறாங்க, சில பேர் அவங்களை பராமரிக்கிறதே கிடையாது. இதே நிலைமைக்குதான் நாளைக்கு நாமளும் வருவோம் அப்படிங்கிறத யாரும் உணர்றது கிடையாது. அப்படி உணர்ந்தாங்க அப்படின்னாக்க இந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. முதியவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத யாருக்குமே தெரியாது. ஆனா அதெல்லாம் அனுபவிச்ச ஒருத்தவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நம்மளை வழி நடத்திட்டு போறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம ஒரு பாடமா எடுத்து நம்ம அதன் வழி நடக்கணும். அது ஒவ்வொரு யார் யார் குடும்பத்துல எல்லாம் ஒரு முதியவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கான ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தெரியாதவங்க தான் கொண்டு போய் முதியோர் இல்லங்கள்ல அவங்கள விடுறாங்க.
இதை நான் இன்னொரு விதமாகவும் சொல்லுவேன், இன்டலெக்சுவல் அசட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அறிவுசார் சொத்துன்றது. அதாவது முதியவர்களுக்கு உடல் திறன் தான் வந்து பின்தங்கி இருக்குதே ஒழிய அவர்களின் அனுபவம் அளப்பரியது. அது மிகவும் உன்னதமான அனுபவங்கள் அவருக்கு இருக்கு. அதாவது வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களில் அடிபட்டு அவர்களுக்கு வாழ்க்கை பாடம் மிக நன்றாக புரிந்திருக்கும். வாழ்க்கையின் சூட்சுமங்கள், அதாவது சதித்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தில் ஒரு உறவுகளுக்குள்ள வர்ற பிரச்சனைகள் பிரிவினைகள் அதை தீர்க்கக்கூடிய விதம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் கூட எந்த பருவத்தில் என்ன பயிர் செய்ய வேண்டும், எப்பொழுது மழை வரும், என்ன மாதிரி வானிலை, என்ன மாதிரியான மழை பொழிவையும் வறட்சியையும் கொடுக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த பருவ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பூச்சிகள் எவ்வாறு வந்து தாக்குதல் நடத்தும், பயிர்கள் எவ்வாறு பாதிக்கப்படும், அதற்கு என்ன விதமான உரமிட்டு அதை செழுமைப்படுத்த வேண்டும், என்ன விதமான மருந்துகளை போட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும், எந்த விதமாக பயிரினை அறுவடை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டும், சேகரித்து கொண்டு வந்த பயிர்கள் புழு பூச்சிகளின் தாக்கத்திற்கு உட்படாமல் நல்ல நிலையில் அவற்றை நீண்ட காலம் எவ்வாறு பாதுகாப்பது, விதைக்கு எவ்வாறு பக்குவப்படுத்துவது என்பது போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் இயற்கையாகவே பயன்படுத்தக்கூடிய அந்த நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் அனுபவபூர்வமாக முதியவர்கள் பெரியவர்கள் நன்கு அறிந்தவர்கள், கிட்டத்தட்ட விஞ்ஞானிகளுக்கு சமமானவர்கள் தான் நமது முதியவர்கள். ஒவ்வொரு துறையிலுமே நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு குடும்பம் வர்த்தக குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்னதான் கார்ப்பரேட் நிறுவனம் என்று ஒன்றை அமைத்து கொண்டு அதிகம் MBA போன்ற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய பாடத்திட்டங்களை படித்து வைத்து கொண்டு நுட்பமாக செயல்பட்டாலும் அந்த தொழிலிலும் கூட அந்த வர்த்தகத்திலும் கூட இருக்கக்கூடிய சிறிய நுணுக்கமான நெளிவு சுழிவுகள் அந்த பெரியவர்களுக்கு தான் நன்கு தெரியும். பெரியவர்கள் தான் அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை எளிமையாக சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால் கூட முதியவர்களின் இந்த அனுபவ அறிவு என்பது இன்டலெக்சுவல் அசட் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அறிவுசார் சொத்து. அந்த சொத்து போற்றுதலுக்குரியது. அது அந்த குடும்பத்திற்கு உதவும் போது அந்த சமுதாயத்திற்கே அது உதவுகிறது. அந்த சமுதாயத்திற்கு அது உதவியாக இருக்கும் போது நாட்டின் முன்னேற்றத்திற்கே அது உதவியாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்றுவதற்கு மூத்த குடிமக்களின் அறிவுசார் சொத்து என்று சொல்லக்கூடிய அனுபவ அறிவு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நான் இந்த தருணத்தில் நமது நேயர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
மேடம், இப்ப முதியவர்களை பராமரிப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய சமூக பொறுப்பு. இந்த சமூக பொறுப்பை நடைமுறைப்படுத்துறது எப்படி சாத்தியமாக்கலாமா, நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது நான் முதலே சொன்னதுதான், முதியவர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கான சொத்து. நம்மளுடைய சொத்தை நம்ம எப்படி வச்சுப்போம், போற்றி பாதுகாத்து பத்திரமா வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் முதியவர்களையும் நம்ம வந்துட்டு பராமரித்து பத்திரமா வச்சுக்கணும். இதை எந்தெந்த வகையிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வயது வந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்கள மட்டும் இல்லை, சொசைட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம் இல்லையா, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இவங்க யாராக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு இடத்துல பார்க்கும்போதும் அவங்களுக்கு நம்மளால் சில முடிந்த உதவிகள், இப்போ ஒரு பேருந்தாக இருக்கட்டும், நம்ம ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சீனியர் சிட்டிசன் வராங்க, வயது முதிர்ந்தவர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுந்து ஒரு இருக்கையை கொடுக்கலாம். ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், கியூவில் நிற்கிறோம், ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம போகும்போது ஒரு கியூ நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து வழிவிடணும். அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் அதை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதற்காக சட்டங்கள் பல திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றியும் நம்ம விரிவாக எடுத்து பார்க்கலாம்.
மேடம், இப்போ தேசிய அளவில் மூத்த குடிமக்கள் மக்கள் தொகையில் சுமார் 5.2% பேர் முதியவர்கள் இருக்காங்க. இந்த முதியவர்கள் தங்களுக்கு எதிராக ஒரு துஷ்பிரயோகம், அதாவது வன்கொடுமை நடக்குது, மூத்த குடிமக்களான எங்களுக்கு வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய மேலான கருத்து என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
அதாவது சார், நீங்க சொன்னீங்க 5.2% பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில் ஒரு ஐநா சபையில் எடுத்த ஒரு மதிப்பீட்டின்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ல 2025 பார்த்தீங்க அப்படின்னா 120 கோடி மக்கள் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே வந்து 2050 ஒரு 200 கோடியை தாண்டும். அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய மூத்த சிட்டிசன், மூத்த குடிமக்கள் வந்து அந்த எண்ணிக்கையை தொடணும்னு சொல்றாங்க. இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12.4% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐநாவுடைய கணக்கெடுப்பின்படி. இப்போ நீங்கள் கேட்டதில் பார்த்தீங்கன்னா 5.2% பேர் தான் புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா மித்த பேரெல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து, நீங்கள் வந்து என்னுடைய கருத்தை கேட்கறதுனால நான் அதை பதிவு பண்ணுறேன். 5.2% பேர் முன் வந்திருக்கிறாங்க, தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தெரியப்படுத்துறதுக்காக சமுதாயத்தில் முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மித்தவங்களில் இதே 5.2% விழுக்காடு தனது குடும்ப கௌரவம், குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகள் மீது உள்ள தனது குடும்பத்தின் உள்ள அதீத அன்பு பாசத்தின் காரணமாக இந்த நடவடிக்கையை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் 1% பேர் வேணால் ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி வெளியில் சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறது தாங்க என்னுடைய மேலான கருத்து.
அம்மா, இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட முதியவர்கள் வன்கொடுமையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அவங்க யாரை எவ்வாறு நாடணும், எப்படி நாடணும், அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்.
முதல்ல அவங்க யாரை போய் பார்க்கணும், அதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த முதியவர்கள் வந்து முதல்ல தன்னை தானே தயார்படுத்திக்கணும். அதாவது அந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு நாம் தன்னைத்தானே எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தன்னுடைய சொத்தை இழந்துடுறாங்க, ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க, பட் ஆனால் அவங்களை யாரும் பராமரிக்கிறது இல்லை. அந்த இதில் பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க, இது சம்மந்தமாக நம்ம யார்கிட்ட புகார் கொடுக்கறது, நம்மளுடைய சொத்தை எப்படி மீட்டுக்கிறது, நம்மளை அவங்களை எப்படி பராமரிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. இது சம்மந்தமாக யார்கிட்ட ஆலோசனை கேட்குறதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு முதியவர்களும் தானோ தன்னுடைய வாழ்க்கை இணையோ உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு சொத்தையும் எழுதி வச்சிடக்கூடாது. தானமாகவோ இல்லை கிரயமாகவோ எதையும் பண்ணிடாமல் தன்னுடைய மற்றும் தனது வாழ்க்கை துணையின் ஆயுளுக்கு பின்னிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் கண்டு உயிர் எழுதி வைக்கணும். அப்போ தான் அது வந்து அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்.
நான் உயிருள்ள கால வரை நான் அனுபவித்துக் கொண்டு என் காலத்திற்கு பின்பு இந்த பாத்தியதை உரிமை எனது நான் குறிப்பிடும் நபருக்கு சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற வாசகத்தை சொல்லியாச்சுன்னா உயிருள்ள காலம் வரைக்கும் அவங்கள வந்து வாரிசுகள் நல்லா பார்த்துக்குவாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த சொத்துக்காவது ஆசைப்பட்டு அந்த பெற்றோர்களை பார்த்துக்குருவாங்கன்றது இதோட நோக்கம். இன்றைய உலகம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம குடும்ப உறுப்பினர்களும் இன்றைக்கி வியாபார ரீதியில் வந்து எல்லாத்தையும் அணுகிறதுனால பெற்றோர்கள் அல்லது முதியவர்கள் வந்து யாராவது இனிமே இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர்கள் வந்து உயில் ஆவணம் நன்கொடை ஆவணம் எழுதி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிபந்தனைகளை போட்டு முடிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு மேடம் சொல்றாங்க. கரெக்டான மேடம்,
தன்னுடைய வாழ்க்கை துணையின் ஆயுளுக்கு பின்னிட்டு அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும்
ஓகே, அதாவது மனைவி எழுதினாங்கன்னா கணவருக்கும், கணவர் எழுதினாங்கன்னா மனைவியும் குறிப்பிட்டு அவங்க காலத்துக்கு பின்னாடி தான் இதை வந்து வாரிசுகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்றீங்க. இதோட நோக்கம் என்னன்னா நேயர்களே, சொத்தை வந்து நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு ஏமாத்தி எழுதி வாங்கிடுவாங்க உங்க வாரிசுகள் வந்து, இல்லை உங்களை வந்து பராமரிப்பாங்கன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க வாங்கிட்டு அதை படக்குன்னு விற்றுட்டு உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுற சூழ்நிலைகள் வந்துடக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது போன்ற நிறைய பிரச்சனைகளை நாங்கள் அனுதினமும் பார்த்துட்டு அதுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது.
அதே சமயம் இது அப்படி சப்போஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்காக சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகா வைசாவும் இலவச சட்டப்பணிகள் ஆணையம் இருக்குது, ஆணைக்குழுக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேரில் வந்து நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய புகாரை தெரியப்படுத்தலாம், உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை பெறலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வதற்காக 1501000 என்ற எண்ணிற்கு
தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை பெறலாம், சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம்.
அழகாக சொன்னீர்கள் நேயர்களே. இதற்கு முன்பு பொதுமக்கள் தங்களுக்கு சட்ட உதவி கோரி விண்ணப்பம் அளிக்க வேண்டும் அல்லது நேரில் வந்து சட்ட உதவியை பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. முதியவர்கள் உங்களுக்காகவே நேரடியாக ஆஜராகி சட்ட உதவியை பெற முடியாதவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே சட்ட உதவியை பெறுவதற்காக, இலவசமாக சட்ட உதவி பெறுவதற்கென மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம், அதாவது தேசிய சட்டப்பணிகள் ஆணையமும், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்ற அமைப்பும் சேர்ந்து உங்களை போன்ற பயனாளிகள் பயன்பெறும் விதமாக தொலைபேசி இணைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது நமது அம்மா குறிப்பிட்டதை போல 15100 15100 என்ற எண்ணிற்கு இலவச அழைப்பில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன விதமான சட்ட உதவி தேவையோ அதனை தாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது இந்த உதவி இருக்கிறது என்பதை புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் பேருந்துகளிலும் பொது இடங்களிலும் பொது அலுவலகங்களிலும் அனைத்து பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்களிலும் நாங்கள் விளம்பரப்படுத்தி இருக்கிறோம். இதனை தெரிந்து கொள்ளாத நபர்கள் இப்போது நாங்கள் குறிப்பிட்ட இந்த இலக்கமான, நான் மீண்டும் சொல்கிறேன், 15100 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை நீங்கள் கோரி பெற்றுக்கொள்ளலாம். தற்போது இந்த சட்ட உதவி பெறும் நடைமுறை வந்து நமது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிக அழைப்புகள் வருகிறது, எங்களது சட்ட நிபுணர்கள் இருக்கிறார்கள், தாங்கள் கோரும் நுட்பமான வினாக்களுக்கு அவர்கள் சட்டப்பூர்வமாக தீர்வு காண்கிறார்கள். மேலும் உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நிலை வரும்போது அதற்கும் சரியான வழிகாட்டுதல்களை எங்களது சட்ட நிபுணர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அம்மா, இப்ப இந்த கல்வியறிவு இல்லாத மூத்த குடிமக்களுக்கு இந்திய அரசின் முதியோர் வன்கொடுமைகளுக்கு எதிரான திட்டங்களையும் சட்டங்களையும் எப்படி அவங்களுக்கு போய் நம்ம தெரிவிக்கிறது, அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதற்கு நிறைய வழிமுறைகள் சட்டத்துல இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய அளவில், அதற்கு அடுத்த கட்டமாக மாநில அளவில், மாவட்ட அளவில், தாலுகா அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூளை முடுக்குக்கு கூட சட்டம் பற்றிய விழிப்புணர்வுகள் சென்று சேரக்கூடிய அளவில் இந்த சட்ட உதவி ஆணைக்குழு, சட்ட பணிகள் ஆணையம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களுக்கான நிறைய நிகழ்ச்சிகள், சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்கிறோம். அந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் இருக்கு. அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, தொலைக்காட்சிகளின் வாயிலாக, வானொலியின் வாயிலாக, செய்தித்தாள்களின் வாயிலாக இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ஈஸியாக சென்றடைகிறதுக்கான வழிமுறைகள்லாம் நமது அரசாங்கம் செஞ்சிருக்கு. எழுத படிக்க தெரியாதவர்கள் செய்தித்தாளை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தொலைக்காட்சியின் வாயிலாக, வானொலியின் வாயிலாக, அல்லது களத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர்கள் மூலமாக களத்தில் களப்பணியாற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு எளிமையாக நேரடியாக சென்றடையுது அப்படின்னு நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.
மேடம், நீங்க சொன்னதோட நான் ஒரு கூடுதல் தகவல் சொல்ல விரும்புறேன். அதாவது நேயர்களே, புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் மூலமாக சட்ட நிபுணர்களின் உதவியோடு சட்ட தன்னார்வர்கள் என்று சொல்லக்கூடிய பேராலீகல் வாலண்டியர்ஸ் என்று நமது மாவட்டம் முழுவதும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகத்திலும் நமது மாவட்டத்தில் உள்ள ஏனைய 11 தாலுகாக்களில் செயல்பட்டு வரும் வட்ட சட்ட பணிகள் குழுவுடன் இணைக்கப்பட்ட பட்டியல் ஒன்று உள்ளது. அந்த பட்டியலில் சட்ட தன்னார்வலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களது பகுதிக்கே வந்து சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். இதுபோக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் சார்பிலும் வட்ட அளவிலான வட்ட சட்ட பணிகள் குழு சார்பிலும் நீதிபதிகளும் சட்ட நிபுணர்களும் நேரடியாக கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களை பயிற்றுவித்து மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே பொது நிகழ்ச்சிகளின் மூலமாக சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் அனைத்து துறை சார்ந்த சட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் விதமாக விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தகவலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அம்மா, இப்ப மூத்த குடிமக்களுக்கு மூத்த குடிமக்கள் சொத்துரிமை பாதுகாத்தல் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் தரக்கூடிய தகவல்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம்.
அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட், இது 2007 கொண்டு வரப்பட்ட சட்டம், ஆனா நடைமுறைக்கு வந்தது 2008 செப்டம்பர்ல இருந்து வந்திருக்கும். இந்த சட்டத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் தங்களுக்கான தங்களை வந்து பராமரிச்சுக்க முடியல, தன்னுடைய தன்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் மூலமாகவோ இல்லை வேறு சோர்ஸ் மூலமா தன்னை பாதுகாத்துக்கொள்ள பராமரித்துக்கொள்ள போதுமான வசதி இல்லாத சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடுக்கலாம். இந்த வழக்கு எங்கு தொடுக்கலாம், யாருக்கு எதிராக தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே குழந்தைகள் இல்லாதவருங்க அவங்க வந்து யார்கிட்ட வந்துட்டு கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு சட்டப்படி போய் சேருமோ அவர்கள் தான் அவங்களுடைய உறவினர்கள்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ். அவங்க கிட்ட இருந்து தன்னை பராமரிக்க ஜீவனாம்சம் கேட்கலாம். அந்த தன்னுடைய சொத்துக்கள் வந்து யாரை போய் சேரணுமோ சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே சொத்துக்களை வந்து இதுல ஒரு எக்ஸப்ஷன், யார் வந்து அந்த சொத்துக்களை வாங்குறாங்களோ அதுக்கு கன்சிடரேஷனாக, அதாவது பணம் கொடுத்து அந்த சொத்தை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள போய் அந்த ரிலேட்டிவை போய் என்ன பராமரிங்கன்னு அவங்க கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியாது. இது வந்து ஒரு விதிவிலக்கு. இது வரைக்கும் நான் ரெண்டு எக்ஸப்ஷன் சொன்னேன். ஒன்று பையங்கள் பேரண்ட் பேத்தி பொண்ணு இவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், ஆனால் அவங்க மைனராக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அதே மாதிரி தன் குழந்தைகள் இல்லாத மூத்த குடிமக்கள் வந்து தன்னுடைய சொத்து சட்டப்படி யாருக்கு போய் சேருமோ அவங்க கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்குற உரிமை இருக்கு, ஆனால் அந்த சொத்தை அவர்கள் மறுபயன் கொடுத்து அதாவது பணம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஜீவனாம்ச கோரிக்கை கேட்க முடியாது. இது ரெண்டாவது எக்ஸப்ஷனாக சொல்லியிருந்தேன். இப்போ ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை, அதாவது பிசிக்கலி அண்ட் மென்டலி இன்கேபபிள் பர்சனாக இருக்கிறாங்க, முடியாமை சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி கேட்கறது, அவங்களுக்கான ரெமிடிஸ் எப்படி கிடைக்கும், சட்டத்தில் அதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்காக அவங்களின் சார்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபர் யார் வேணுமானாலும் பரிகாரம் கேட்கலாம், அல்லது அந்த ட்ரிபூனலில் இந்த வழக்கு தொடுக்கக்கூடிய அந்த ட்ரிபூனலே சுயமோட்டாவாக தன்னிச்சையாக தாமே இதற்கான மனுவை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த மனுவை வந்து அவங்க கருத்தில் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடைமுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அந்த எதிர்த்தரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, தங்க மேல இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, இதுக்கு இந்த தேதியில ஆஜராகி உங்களோட தரப்பு பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் வந்து அந்த எதிர்த்தரப்பினருக்கு சார்பானதில் இருந்து 90 நாட்களுக்குள் இந்த வழக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். சரியான காரணங்கள் இருந்தால் 30 நாட்கள் கால நீட்டிப்பு வழங்கலாம், காரணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு தேவையான ரெமெடிஸ் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை தான் இது. அவ்வாறு மனு செய்யப்படும் பொழுது அந்த எதிர்த்தரப்பினரும் ஆஜரானதற்கு பின்னிட்டு இருவருக்கும் இடையில் ஒரு சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு சமரசம் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று பார்ப்பதற்காக கன்சிலியேஷன் ஆஃபீஸர், அதாவது ஒரு சமரச அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட சமரசத்திற்காக அனுப்பி வைக்கப்படும். அங்கு சமரசம் ஏற்பட்டால் அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு பகரப்படும். சப்போஸ் சமரசம் ஏற்படவில்லை என்றால் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும். இந்த வழக்கு விசாரணையானது எங்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்டிவிஷனல் அதாவது உட்கோட்ட ஆட்சியர் சொல்றோம் இல்லையா, அவங்கள்ட்ட நடக்கும்.
அங்கு
ஒரு விசாரணை செய்து ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஒரு இந்த ஜீவனாம்ச தொகையானது 10,000 ரூபாய்க்கு மேற்படக்கூடாது, அதற்குட்பட்ட ஒரு தொகையை தான் ஜீவனாம்ச தொகையாக உத்தரவு பிறப்பிப்பார்கள். இந்த உத்தரவு பிறப்பிக்கிறதானது மனு தாக்கல் செய்த தேதியில் இருந்து அல்லது என்றைக்கு அந்த தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தேதியிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க. இந்த உத்தரவுடன் வழக்கு செலவு தொகை மற்றும் வட்டி வீதம் சேர்த்து கொடுக்கணும், அதாவது குறைஞ்சபட்சமா 5% 18% வரைக்கும் வட்டி போடுறதுக்கான அதிகாரம் உள்ளது. இவ்வாறு விதிக்கப்படுகின்ற தீர்ப்பானது 1 காலத்திற்குள்ளாக எதிர்த்தரப்பினரால் செலுத்தப்படணும். அவ்வாறு செலுத்தப்படலைனா இந்த பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்ப்பு வழங்கப்பட்டதுலேருந்து 1 எதிர்த்தரப்பினர் ஜீவனாம்ச தொகையை செலுத்த வேண்டும். தவறினால் பாதிக்கப்பட்ட நபர் 3 காலத்திற்குள்ளாக இந்த தீர்ப்பாயத்தில் மனு செய்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு தொகையை செலுத்துவதற்காக 3 காலத்திற்குள்ளாக அவங்க ஒரு மனு செய்து கொள்ள வேண்டும். அந்த மனுவின் அடிப்படையில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்படும்.
இந்த பிடியாணை உத்தரவின்படி எதிர்த்தரப்பினரிடம் இருந்து ஜீவனாம்ச தொகை பறிமுதல் செய்யப்படும். இத்தகைய தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட தரப்பினர், அது மூத்த குடிமக்களாக இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பினராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட தரப்பினர் தீர்ப்பாணை தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் மேல்முறையீடை தாக்கல் செய்து கொள்ளலாம். இந்த மேல்முறையீடானது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யணும். இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, மாநில அரசாங்கம் அரசு பதிவிதழில் ஒரு அறிவிப்பின் மூலமாக இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தும். இந்த தீர்ப்பாயத்தின் தலைவராக மாவட்ட நடுவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய நம்ம கலெக்டர் தான் அதுக்கு தலைவராக இருப்பாங்க. இந்த மேல்முறையீடானது தன்னிடம் தாக்கல் செய்யப்பட்ட தேதியில் இருந்து 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த மேல்முறையீட்டை முடித்து வைக்க வேண்டும். மேல்முறையீட உரிய காலத்துக்குள்ள தாக்கல் செய்யலை அப்படின்னா அதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, டிலே எஸ்கியூஸ் உண்டு. அதுக்கு சரியான காரணங்கள் இருந்தால் காலதாமதம் மன்னிக்கப்பட்டு மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படும். மேல்முறையீட்டின் முடிவில் 1 மாதத்திற்குள்ளாக இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். இத்தகைய மேல்முறையீட்டு தீர்ப்பே இறுதியானதாகும். இதற்கு மேல மேல்முறையீடு ஃபர்தர் அப்பீல் கிடையாது. இந்த சட்டத்தின் கீழாக மனுவை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமகன் அவர் செய்யலாம். அவரால் செய்ய இயலாத போது சமூக நலத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அதற்கு வழிவகை செய்வார்கள், அல்லது மூத்த குடிமகனின் சார்பாக அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள நபர் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம்.
குறிப்பிட்டது மாதிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திலும் ஒவ்வொரு தாலுகாக்களில் செயல்பட்டு வரும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிலும் பட்டியல் ஒன்று தயாரித்து சட்ட தன்னார்வலர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அந்த சட்ட தன்னார்வலர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத சிரமப்பட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 15100 நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட தன்னார்வலர்களை நாங்களே அனுப்பி அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி இந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் இந்த சிறப்பு சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்து பரிகாரம் பெறுவதற்கு உதவி செய்வார்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள்.
முக்கியமாக இதில் ஒரு வழக்கறிஞர் உள்நுழைய வாய்ப்பே கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையை கையாண்டு கொள்ள வேண்டும். இதற்கு வழக்கறிஞர்கள் அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன்.
அதாவது இந்த வழக்கு நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் மனு தாக்கல் செய்கிறவங்களுக்கோ அல்லது எதிர்வாதம் செய்பவர்களுக்கோ ஆதரவாக வழக்கறிஞர் வக்காலத்து தாக்கல் செய்து ஆஜராக முடியாது. வழக்கறிஞர் ஆஜராவது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் மனு தாக்கல் செய்கிறதுக்கு எனக்கு வக்கீல் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் பலவீனமாக உணர்ந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் 15100 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லும்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு நம்ம மாவட்டத்தில் நீங்கள் ஆலங்குடியில் இருக்கிறீங்க, இல்லை மணமேல்குடியில் இருக்கிறீங்க, இல்லை ஆவுடையார் கோவிலில் இருக்கிறீங்க, விராலிமலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்ட சட்ட பணிகள் குழுவினை நாங்களே தொடர்பு கொண்டு அங்கு எங்களால் பராமரிக்கப்படும் பட்டியலில் உள்ள சட்ட தன்னார்வலர்களை அனுப்பி உங்களுக்காக வழக்கு தாக்கல் செய்வதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இங்கே வழக்கறிஞர் ஆஜராவது தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மனுதாரர்களுக்காக மனு தாக்கல் செய்வதற்கு உதவி புரிய சட்ட தன்னார்வலர்களையும் சமூக சேவை உள்ளம் கொண்டவர்களையும் அனுமதிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வாதிடப் போவதில்லை, ஆனால் வாதம் புரிவதற்கு உதவி செய்வார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள்.
அம்மா, இப்ப சொத்துக்காக மூத்த குடிமக்களுடைய சொத்துக்களை அபகரிச்சுட்டு மூத்த குடிமக்களை பராமரிக்காம பாதுகாப்பு இல்லாம விட்டுறாங்க, அப்படி விடக்கூடியவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அல்லது பிற ஏதாவது சட்ட ரீதியான பாதுகாப்பு அந்த முதியவர்களுக்கு இருக்கா?
அதாவது முதியவர்களுடைய சொத்தை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள ஏமாத்தி வாங்கினதாகவும் இருக்கலாம், இல்லை அவங்கள அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக, அதாவது தகாத செல்வாக்கு அவங்ககிட்ட பயன்படுத்தி அதன் மூலமாகவும் எழுதி வாங்கியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய சொத்தை வந்து அவங்க இழந்துடுறாங்க. அந்த மாதிரி தானே? ஓகே. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு வழிவகை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, செக்ஷன் 23 அதன் கீழே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து தன்னுடைய சொத்தை கிஃப்டாவோ இல்லை வேறு வகையிலேயோ அந்த சொத்தை யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதற்கு பின்னிட்டு அந்த முதியவருக்கு ஒரு உதவி, ஒரு ஹெல்ப்போ, இல்லை தன்னுடைய உடல் ரீதியான தேவையோ அவங்க செய்யலை அப்படின்னா, இல்லை செய்ய மறுத்தாலோ, இல்லை தவறிட்டாங்க, இந்த வகையில் அந்த மாதிரி சொத்து ஏதாவது உரிமை மாற்றம் செஞ்சிருந்தா, அந்த முதியவர் தனது விருப்பத்தை தெரிவித்தால் இந்த தீர்ப்பாயம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த சொத்து உரிமை மாற்றம் செஞ்சதை செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க முடியும். இது அவங்களுக்கு கிடைச்ச முதல் ரிலீஃப். அதாவது தன்னுடைய சொத்தை இழந்துட்டு ஆனால் சொத்தை வாங்கினவங்க அவங்கள பராமரிக்க தவறுனா தங்கிட்ட இருந்து வாங்கின சொத்து உரிமை மாற்றம் செல்லாது அப்படின்னு அந்த ட்ரிபுனல் அறிவிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சொத்தை ஏமாத்தி வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பராமரிக்க தவறிட்டாங்க அப்படின்னா பிரிவு 24 கீழாக அவ்வாறு தவறியவருக்கு 3 கால சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும்.
நம்ம மேடம் சொன்னது மாதிரி வந்து ட்ரிபியூனல்ல தீர்ப்பாயத்துல அந்த சொத்து பரிமாற்றம் அதாவது கிஃப்ட் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் அந்த ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஏமாத்தி வாங்கிட்டு பின்னாடி அதை வந்து மோசடி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பாயம் அறிவிச்சு விடும். அறிவிச்சா மட்டும் போதுமா, அதை மேற்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், சரிதானே? அப்படித்தான். அதாவது அந்த செட்டில்மெண்ட்டு கிஃப்ட்டு அல்லது வேற பார்ட்டிஷன் டீடு உள்ளிட்ட அந்த தந்திரமாக எழுதி என்ன என்ன பேர் போட்டு அந்த பத்திரத்தில் எழுதி வாங்கியிருந்தாங்களோ அந்த பத்திரத்தின் குறிப்பிட்ட பகுதியை செல்லாது என்று அறிவித்த பின்னர் அந்த உத்தரவை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தில் அதனை சமர்ப்பித்து எந்த ஆவணம் என்ன டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது அந்த டாக்குமெண்ட் நம்பர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதை நடவடிக்கை எடுக்கிற நடைமுறை உங்களுக்கு தெரியலனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு சட்ட உதவி புரியறதுக்கு சட்ட தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அனுப்பி வச்சு அவங்க மூலமாக கூட உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த உத்தரவை வச்சு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணிடணும். அதாவது நம்ம பொதுவாக நம்ம நடைமுறை வழக்கத்தில் சொல்லுவோம் வில்லங்கம் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவோம் சொத்துக்களுக்கு இல்லையா, அந்த வில்லங்க சான்றிதழில் நீங்கள் எழுதி கொடுத்த அதாவது உங்களை வந்து ஏமாற்றி மயக்கி உறவு முறையை தவறாக பயன்படுத்தி அந்த சொத்து பரிமாற்றம் பண்ணாங்க இல்லையா அந்த பத்திரம் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த உத்தரவை பதிவு செய்கிறதும் வில்லங்கம் தான். அந்த வில்லங்கத்தையும் பதிவு செஞ்சாச்சுன்னா அந்த பத்திரம் ஏற்கனவே ரத்தாயிருச்சு அப்படிங்கிறது வந்து உறுதியாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் ஆவணங்களிலேயே தெளிவாக பதிவு செய்யப்பட்டுவிடும். எனவே அந்த உத்தரவு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அப்படி வீட்டில் யாரும் உட்காந்துட வேண்டாம். உத்தரவை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தை ரத்து பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதை மறந்துடாதீங்க. மெயின்டெனன்ஸு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, ஜீவனாம்சம் வந்து தீர்ப்பாயம் வந்து வழங்கும்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டே சீனின்னு சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுட்டா உனக்கு இனிச்சிருமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி உத்தரவு வந்து போட்டுட்டு உனக்கு ஜீவனாம்சம் வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டால் மட்டும் போதுமா, அது எப்போ கைக்கு வரும், கைக்கு வர்றதுக்கு என்ன நடைமுறை? அதாவது நான் ரொம்ப லோக்கலாக சொல்லிடுறேன், உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சம்மந்தப்பட்ட எதிர்மனுதாரர் வந்து எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் வந்து ஜீவனாம்சம் நீ இந்த தீர்ப்பாய் உத்தரப்படி கொடுத்துறோம்னு சொல்லி பெருந்தன்மையாக முன் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கட்டுப்பட்டு நடக்காமல் நீ பேப்பரில் வாங்கி வச்சிருக்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன நடைமுறை இருக்குது, அதை கொஞ்சம் விளக்குங்க.
அதாவது தீர்ப்பு பிறப்பித்ததுலேருந்து ஒரு 30 அந்த எதிர்த்தரப்பினர் வந்து ஜீவனாம்சம் இதை செலுத்தணும். அப்படி ஜீவனாம்சம் அதை செலுத்த தவறினால் 3 காலத்திற்குள்ளாக அந்த மனுதாரர் வந்து தீர்ப்பாயத்தில் ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னாக்க ஒரு பிடியாணை பிறப்பிப்பாங்க. அந்த பிடியாணை எதற்காக அப்படின்னா எதிர்த்தரப்பினரை 30 வரை சிறை வைப்பதற்கான ஒரு உத்தரவு அல்லது தொகை திரும்ப செலுத்தப்படும் நாட்கள் வரை அவர் சிறையில் இருக்கிறதுக்கான ஒரு உத்தரவாக அது இருக்கும். இது எது முன்னால நடக்குதோ அந்த காலகட்டம் வரை அவர் சிறையில் இருக்கணும். இது வந்து இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிற முதல் வழி. இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம். ரெவன்யூ ரெக்கவரின்னு சொல்லுவோம் இல்லையா, சிஆர்பிசி 431 நம்ம பண்ணக்கூடிய ரெவன்யூ ரெக்கவரி வழியிலையும் அவர்கிட்ட இருந்து சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கு தீர்வழி பெற்றுக் கொடுக்கலாம்.
அதாவது வாரண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க, அந்த வாரண்டை யார் கொண்டு போய் எங்க கொண்டு போய் எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றது, எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா மேடம்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பிறப்பிக்கிற
இதை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூலில் அதிகாரங்கள் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் உண்டு. அந்த விளைவுகள் தான் இதற்கும் ஏற்படும்.
மேடம் வந்து ஆரம்பத்திலே சொன்னாங்க சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொன்னாங்க. நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க கோர்ட் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது அது மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை போக குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ நம்ம டிஸ்கஷனில் முன்னாடியே சொன்னோம், அதில் வந்து சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு தான் அதில் தீர்ப்பாயராக இருக்கிறாங்க, அதாவது ட்ரிபியூனலாக செயல்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் யாருன்னா அவர் தான் RDO நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வருவாய் கோட்டாட்சியர், உட்கோட்டை நிர்வாக நடுவர் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தில் குறிப்பிட்டது மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பிடி கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த ட்ரிபியூனலோட தீர்ப்பாயராக இருக்கக்கூடிய அந்த உட்கோட்ட நிர்வாக நடுவர் வந்து எக்ஸிக்யூஷனுக்கான வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வாரண்ட்டை வழக்கமாக என்ன நடைமுறைனா, கோர்ட்லேருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அந்த வாரண்ட்டை சம்மந்தப்பட்ட காவல்துறை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அனுப்பி வைப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி, அதாவது சம்மந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த தீர்ப்பாயத்தில் வந்து பிறப்பிக்கப்படும் அந்த பிடிகட்டளையை கொண்டு போய் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி காவல் ஆய்வாளர் அவர்களோ அல்லது அவரால் உத்தரவிடப்பட்ட சார்பாய்வாளர் அல்லது தலைமை காவலர் போன்ற நிலையில் உள்ள அதிகாரிகளோ அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணி கொண்டு போய் அந்த தீர்ப்பாயர் முன்னிலையில் ஆஜர்படுத்துவாங்க. அந்த தீர்ப்பாயர் வந்து அதுக்கு அந்த வழக்கமான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி அவங்கள சிறைக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாங்க. இது வந்து எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர் ஃபார் த வாரண்ட் இஷ்யூடு பை த ட்ரிபியூனல் என்று சொல்வார்கள். தீர்ப்பாயம் பிறப்பித்த பிடிகட்டளைக்கு வழங்கப்படும் அந்தஸ்து. இதை தாண்டி மேடம் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இதையும் தாண்டி கைது பண்ணி சிறையில் வைக்கிறதையும் தாண்டி ஒரு நம்ம அவரை ஜெயிலில் வைக்கிறதுனால எனக்கு என்ன சார் ஆக போகுது, ஜீவனாம்சம் கொடுத்தா தானே சார் நான் வந்து சாப்பிட முடியும் என்னை பராமரிச்சிக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். சரிதான், அப்போ அந்த பணத்தை வாங்கணும்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனின்னு பேப்பரில் எழுதி வச்சுட்டா இனிச்சிருமா என்ன, சீனி நம்ம கைக்கு வரணும், நாக்கில் படணும், அது சுவையை நம்ம உணரணும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் வந்து ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட் என்று சொல்வார்கள், வருவாய் மீட்பு சட்டம். அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வட்டாட்சியர் தாசில்தார் என்று சொல்லக்கூடிய வட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்கிறது. தாசில்தார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரிபியூனல் பிறப்பித்த உத்தரவு அவங்களே கையில் எடுத்துகிட்டு அவங்க கொண்டு போய் எந்த நபர் எதிர்மனதாருன்னு நம்ம சொல்லுவோம், ரெஸ்பாண்டன்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அதாவது அந்த ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்ட நபருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குதோ அந்த சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச்னா ஜப்தி பண்ணி அந்த சொத்துக்களின் பேரில் வந்து அதை ஏலத்துக்கு கொண்டு வர்றது போன்ற நடைமுறைகளை பின்பற்றுவாங்க. அவங்களே கொண்டு வரணும், அட்டாச் பண்ணும் போதே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பணத்தை கொடுத்து அதை செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறும் பட்சத்தில் அதை ஏலத்துக்கு விட்டு அதில் வரக்கூடிய தொகைகளை வச்சு இந்த ஜீவனாம்ச பாக்கியை வந்து செலுத்தி முடிக்க முடியும். இவ்விதமாக இரண்டு விதமான நிறைவேற்றுதல் நடவடிக்கைகள் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால வெறும் ட்ரிபியூனலில் வெறும் ஆர்டர் மட்டும்தான் சார் போடுறாங்க, எங்களால் மெயின்டெனன்ஸையும் வாங்க முடியல, சம்மந்தப்பட்ட ஆளுகளை ஜெயிலுக்கும் அனுப்ப முடியலன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், வக்கீல் வந்து உங்களுக்கு ஆஜராகி எதிர்வாதம் செய்கிறதுக்கு மட்டும்தான், இல்லை வக்கீல் வந்து உங்களுக்கு ஆதரவாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கு. சட்ட தன்னார்வலர்களோட சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அதற்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக தான் இருக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 1510015100 என்ற எண்ணுக்கு இலவச அழைப்பிற்கு அழைத்து உங்கள் உதவியை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு இந்த மாவட்டத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வட்ட சட்ட பணிகள் குழு மூலமாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு நாங்கள் எப்பவும் இலவசமாக சட்ட உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தி தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
ஐயா, இப்போ மூத்த குடிமக்களுடைய நலன் கருதி மாநில மற்றும் மத்திய அரசு நிறைய பாதுகாப்பு திட்டங்களை கொடுத்துருக்காங்க, அவர் தரப்பட்ட பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன, அதனுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க.
மூத்த குடிமக்களுக்கான அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்திய அரசின் கீழ் உள்ள வெவ்வேறு அமைச்சகங்கள், அதாவது நிறைய அமைச்சு துறைகள் நிறைய இருக்குது, மினிஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு அமைச்சகங்கள் மூத்த குடிமக்களுக்கு தேவையான வெவ்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. மூத்த குடிமக்களுக்கான தேசிய கொள்கைன்னு சொல்லுவோம், நேஷனல் பாலிசி ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ். மூத்த குடிமக்களை ஒருங்கிணைப்பது, மூத்த குடிமக்களை பூரா ஒருங்கிணைக்கணும், குறிப்பாக வயதான மகளிர்களை ஒருங்கிணைப்பது, முதுமையடையும் இடம் அல்லது சொந்த இல்லத்தில் முதுமையடைவது, குடியிருப்புகள் வீடுகள்னு சொல்கிறாங்க, வருமான பாதுகாப்பு, அதாவது அவங்க சம்பாதிக்கிற அந்த வருமானத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதற்கான திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இல்ல பராமரிப்பு சேவைகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லம்ன்றது வீடும் இல்லம் தான், அந்த பாதுகாப்பு இல்லங்களும் இல்லம் தான், அதை பராமரிப்பு சேவைகள்னு சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான சேவைகளை வழங்கக்கூடிய இல்லங்கள் நம்ம எடுத்துக்கணும். அதாவது முதியோர் இல்லங்கள், அது வழங்கக்கூடிய சேவைகளை பற்றிய விஷயங்களுக்கு திட்டங்கள் ஒதுக்கப்படுகிறது. முதியோர் ஓய்வூதியம், ஓல்டேஜ் பென்ஷன் நம்ம சொல்லுவோம், ஓஏபின்னு சொல்லுவாங்க, ஓல்டேஜ் பென்ஷன், முதியோர் ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார பாதுகாப்பு அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்கப்படுது, அதாவது மருத்துவமனைகளுக்கு போனால் மூத்த குடிமக்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படுகிறது. திட்டங்களும் அதற்கேற்றவாறு சீனியர் சிட்டிசன் ஹெல்த் கேர் ஸ்கீம் சொல்லி ஸ்கீம்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்கிறாங்க, அந்த திட்டங்களை சொல்கிறாங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டங்களில் தொடர்பு, அதாவது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திட்டங்களில் வந்து தொடர்பு போன்ற முதியோர்களின் கண்ணியத்தை தக்க வைக்கக்கூடிய, அதாவது டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட கண்ணியத்தை தக்க வைக்கக்கூடிய திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்குது. இது வந்து சேவை என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மூத்த குடிமக்களுக்கு திட்டங்களில் வந்து நான் பின்னாடி குறிப்பிடுற அந்த திட்டங்களும் வந்து வந்திருக்குது. அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கோர்ட்ல நீதிமன்றங்கள்ல நாங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை, என்ன விதமான பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமைகளை மூத்த குடிமக்களுக்கு வழங்குகிறோம் என்றால், மாண்புமிகு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி மூத்த குடிமக்களின் வழக்கில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மூத்த குடிமக்களால் தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் அல்லது அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் எதிர்த்தரப்பினராக, எதிர்மனுதாரராக, பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ள நபர்களில் மூத்த குடிமக்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான வழக்குகள், அந்த குறிப்பிட்ட வழக்குகளை சீனியர் சிட்டிசன் கேசஸ், மூத்த குடிமக்களுக்கான வழக்குகள் என்று முதலில் அடையாளம் காண வேண்டும். அந்த வழக்குகளை நீண்ட நெடிய அவகாசங்கள், வாய்தாக்கள் போடாமல் அருகருகே, அதாவது பக்கம் பக்கமாக வாய்தா போட்டு அந்த கேஸுகளை பூரா விசாரித்து விரைவில் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பல வருடங்களாக நீதிமன்றங்கள், இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இந்த முன்னுரிமை நடைமுறையை பின்பற்றி வருகிறது. இந்த அடிப்படையில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கான கேசஸ் வந்து வரணும். சரி, சீனியர் சிட்டிசன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், 60 மேற்பட்டவர்கள் சீனியர் சிட்டிசன் சொன்னோம். கேஸில் வந்து பார்ட்டிஸோட அட்ரஸ் நேம் இதெல்லாம் குறிப்பிடும்போது அவர்களின் வயதையும் குறிப்பிட சொல்லுவோம் நீதிமன்றங்கள். அந்த வயதை அடிப்படையாக கொண்டு அவர்களை வந்து சீனியர் சிட்டிசன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான கேஸுகளை தனியாக லிஸ்ட் பண்ணிட்டு வழக்குகளை நடத்திட்டு இருக்கிறோம். ஒருவேளை கவனக்குறைவில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறத கண்டுக்காம விடுபட்டு போயிருச்சுன்னா நீங்களே சம்மந்தப்பட்ட நீதிமன்றங்களில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சு அல்லது நீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய நீதிபதிகளின் கவனத்தை ஈர்த்து, நான் ஒரு சீனியர் சிட்டிசன், என்னோடய வழக்குகளுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த வழக்குகளை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட கவனத்தை ஈர்த்து சொல்லிட்டீங்கனாலே உங்களது வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த விவரங்கள் தெரியாமல் யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அட, எனக்கு ஒரு கேஸும் பெண்டிங்கில்ல சார், கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் எனக்கு கேஸே கிடையாது அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லி உங்கள் கேஸு கோர்ட்டில் நடக்குதா போகிறோம்டா, அழுத்திட்டு கிடக்குதுங்க, வாய்தா வாய்தாவாக போட்டு தள்ளுறாங்க, இந்த கேஸ் முடிகிறக்குள்ள நானே போய் சேர்ந்துருவோம் போல இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அங்கங்கே புலம்புற நீங்களே கேட்டிருப்பீங்க. இனிமேல் அது மாதிரி ஃப்ரெண்டு யாராவது உங்கள்கிட்ட வந்து புலம்புனாங்கன்னா அது பேசுகிறத நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் கேஸுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து வழக்கு நடத்துறதுக்கு சட்டத்தில் நடைமுறை இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் சீனியர் சிட்டிசன் கேஸுன்ற கேட்டகரிக்கில் உங்கள் கேஸை கொண்டு வர சொல்லி விரைவாக நடத்துறதுக்கு நீதிமன்றத்தை வேண்டுகோள் விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் அட்வைஸ் சொல்லுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம இந்த கவர்மெண்டல் ஸ்கீம்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அரசாங்கம் திட்டங்கள் வந்து வகுத்து கொடுத்துருக்கிறத வந்து வயதானவர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் முதியோர் இல்லங்கள் அமைத்தல், அன்றாட சேவை மையங்கள் அமைத்தல், சீனியர் சிட்டிசனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சு அதை கவர்மெண்ட்டே அமைச்சு அதை நடத்தணும்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அரசாங்கங்கள் வந்து நடத்த முடியலன்னா இந்த தன்னார்வலர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சமூக சேவை அமைப்புகள்ன்றாங்கல்ல, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து பிரத்யோகமாக இதை வந்து ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டு இந்த சேவைகளை வழங்குமாறு இந்த அரசினுடைய கொள்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சீனியர் சிட்டிசன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நடமாட முடியலைங்க, போக முடியலைங்கன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, உடல் ரீதியாக பலவீனமானவங்களை வந்து மருத்துவ சேவை அளிக்கும் பொருட்டு நடமாடும் மருத்துவ கவனிப்பு குழுக்கள் அமைத்து, அதாவது மொபைல் மெடிக்கல் சர்வீசஸ் டீம் அப்படின்னு சொல்லி அந்த டீமை வந்து கான்ஸ்டியூட் பண்ணி ஆங்காங்கே வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் நடமாடும் மருத்துவ கவனிப்பு குழுக்கள் வாகனங்கள் மூலமாக வந்து மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது. அதுபோல் எதுவும் வழங்கப்படலைன்னா சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளுக்கு நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த வாகனத்தை அனுப்பி வைக்க சொல்லி கேட்கலாம். ரெகுலராக வந்து அந்த மாதிரி மருத்துவ சேவைகளை வழங்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. அவங்க மூலமாகவும் கிராம செவிலியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் நர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்கள் மூலமாகவும் வீடுதோறும் வரவழைத்து இந்த மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வந்து செய்யாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் அதற்கான அந்த விண்ணப்பங்களை அளித்து இல்லை ஒரு கடிதம் மூலமாக வந்து மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்க கவனத்தை ஈர்த்து உங்கள் பகுதிக்கு வந்து மக்களுக்கு மூத்த குடி மக்களுக்கு மருத்துவ சேவையை இலவசமாக வழங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 90% வந்து அந்த இது கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி கொடுத்து இந்த சேவையை வழங்குறதுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம் சார், நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் சார், எனக்கு என்ன சார் சலுகை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் மூத்த குடிமக்களை பொறுத்த வரைக்கும் வருமான வரி சலுகை வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 80D என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழ் மருத்துவ காப்பீட்டு பிரிமியம் ₹30,000 வரையிலும் மூத்த குடிமக்களுக்கு குறிப்பிட்ட நோய்களுக்கு சிகிச்சைக்காக ₹60,000 வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. மூத்த குடிமக்கள் வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது அவர்களுக்கு தனி பிரிவு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்திலேயே மதிப்பீடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சீனியர் சிட்டிசன் கவுண்டர்னு சொல்லி சொல்கிறாங்க, தனியாக ஒரு கவுண்டர் வச்சு அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நின்னா கூட மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேகமாக அனுப்பி வச்சுருவாங்க, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் மெட்ரோ ரயிலில் பயணிக்கிற நபராக இருந்தால் மெட்ரோ ரயிலே விளம் இருக்கும், மூத்த குடிமக்களுக்கு தான் முன்னுரிமை, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும், அதில் இப்போ அந்த அடையாளம் போட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மூத்த குடிமக்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தை வைத்திருக்கும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் பொதுமக்கள் கூடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மூத்த குடிமக்களுக்காக சிறப்புரிமை அளித்து இடஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதனால் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ப்ரியாரிட்டி இன் சர்வீஸ் எவ்ரிவேர் அப்படின்ற அடிப்படையில் வந்து அந்த மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது, அனைத்து சலுகைகளையுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. நாங்கள் எங்கே சார் போகிறோம், எல்லாம் இளவட்ட பிள்ளைகளாம் எங்களை தள்ளி விட்டு அவங்கள முன்னாடி முண்டி போயிடுறாங்க, அப்படி எங்களுக்கான செலவு கொடுக்குற மாதிரி தெரில அப்படின்னா நீங்கள் அதான் ஏற்கனவே நான் படித்து காட்டினேன் மூத்த குடிமக்களை ஒருங்கிணைத்தல்னு சொல்லி. நீங்கள் சீனியர் சிட்டிசன்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டீமாக இருந்து சம்மந்த எந்த அமைப்பு இல்லை எந்த அதிகாரி வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சேவையை வழங்குறாங்களோ அவங்கள நேரில் சந்தித்து அல்லது விண்ணப்பம் கடிதம் மூலமாக விண்ணப்பம் அனுப்பி உங்களுக்கான உரிமைகளை உங்களுக்கான ப்ரியாரிட்டிஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆலோசனையாக நான் வழங்குகிறேன். அது போக நீங்கள் வந்து பணத்தை வச்சுருக்கணும் சார், டெபாசிட்டில் போடலாம் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தின் கீழ் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ₹1,000 அல்லது அதன் பன்மடங்கு தொகையினை சேமிப்பு வங்கி சேவைகள் செய்யும், அதாவது போஸ்டல் சேவிங்ஸ் வச்சுருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலக அலுவலகங்களில் டெபாசிட் பண்ணும்போது வருடத்திற்கு 9% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த டெபாசிட்டுகளுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, 7%, 7.5% அப்படின்னு சொல்லி அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோதான் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன் வைக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் வைப்பீடு செய்யக்கூடிய அந்த தொகைகளுக்கு 9% வட்டி வழங்கப்படுகிறது. இது சீனியர் சிட்டிசனுக்கான ப்ரிவிலேஜ் முன்னுரிமை, இது அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அவர்களது வைப்பீடுகள் முதிர்ச்சி அடையும் காலமான 5 ஆண்டுகள் என்பதை மேற்கொண்டு 3 ஆண்டுகளுக்கு நீடித்து கொள்ளுதல், 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா மேலே ஒரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா அந்த ஸ்கீம் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 5 வருஷம் பிளஸ் 3 வருஷம் மொத்தம் 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த வைப்பீட்டுக்குரிய வட்டி நீங்கள் வாங்குறதுக்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. 65 வயசுக்கு மேலே இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டங்களில் அதிகமான வட்டி பெறுவதற்கான திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு ஊதிய திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ₹200, 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயது உள்ளவர்களுக்கு மாதம் ₹500 மத்திய அரசாங்கத்தால் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. நான் சொன்னது மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் இதுவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதை வந்து எப்படி எங்க கேட்கணும், யாருக்கு கேட்கணும், இப்படி இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க ரேடியோவில் நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி சார் விண்ணப்பிக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் மாவட்டத்திற்கு மட்டும் ஆட்சித்தலைவர் அல்ல, மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் வகுத்து கொடுக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு இரண்டு அரசாங்கங்களின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலைமை அதிகாரியாக இருப்பவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களின் திட்டங்களை செயல்படுத்துவதையும் நெறிப்படுத்துவதையும் கண்காணிப்பதையும் தனது அதிகாரமாக கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்களே சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலகத்துக்கு அனுப்பி உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து தடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றங்களிலும் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த அமைப்பில் பேராலீகல் வாலண்டியர்ஸ் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சட்ட தன்னார்வலர்கள் மூலமாக இந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். எங்களை அணுகினால் இந்த உதவி உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். சரிங்க, அது டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது அந்த ப்ரிவிலேஜ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உள்நாட்டு விமான சேவைகளில் பொருளாதார வகுப்பு அடிப்படையில் கட்டணத்தில் சலுகை. அந்த பிஸ்னஸ் கிளாஸு, இந்த எக்கானமிக் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்கள் வயசு சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க, கட்டண சலுகை கொடுக்குறாங்க. டிக்கெட்டில் வந்து விலை குறைப்பு இருக்குது, விமானங்களில் ஏறும் பொழுது முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அது போக ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிக்கிட்டிங்கனாலே உங்களால் நடக்க முடியல, எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, நான் ரொம்ப சிரமப்படுறேன், ஆனால் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு வந்து வீல் சேர் கொடுத்துருப்பாங்க. அந்த வீல் சேரில் வந்து உங்களை தள்ளிட்டு போகிறக்கு வந்து நீங்கள் எந்த பைசாவை யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை, இலவச சேவை வழங்கப்படும். விமானத்தோட அந்த மேலே ஏற்றி விடுறது வரைக்கும் வந்து உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் அந்த விமான நிலைய பொறுப்பு அதிகாரிகள் வந்து செய்து கொடுத்துருக்குறாங்க. அது போக நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போனாலும் அங்கேயே வந்து வீல் சேர் தேவைன்னா அங்கேயும் கொடுப்பாங்க. நீதிமன்றங்களுக்கு வழக்கு நடத்த வர்றீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீல் சேர் கொடுத்து உதவி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி வந்து நீங்கள் அரசாங்கமே நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கமெல்லாம் இப்போ மிக உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து தாழ்தள பேருந்துகள்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப உயரத்தில் ஏறி பஸ்ல ஏற கஷ்டமாக இருக்குது சார்ன்னு சொல்லி அந்த படிக்கட்டே ரொம்ப தரையிலிருந்து லேசாக காலத்துக்கு வச்சோடனே பஸ்ல ஏறுற மாதிரி ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மூத்த குடிமக்களுக்கும் அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யும் நோக்கத்தில் மாநில அரசாங்கத்தால் இந்த உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல் அரசு அலுவலகங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வீல் சேர் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி படியில் ஏற முடியலன்னா அந்த இது சொல்கிறாங்களே ரேம்ப்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த தாழ்தளம் தாழ்தள சரிவு மேடைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அது மூலமாக கைப்பிடி வச்சு அதை பிடிச்சி ஏறி போகிற மாதிரி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சீனியர் சிட்டிசன் வரக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸ் எல்லாமே லிஃப்ட் வசதி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அதே மாதிரி வந்து அந்த அவங்க கோர்ட்டுகள்லையுமே வந்து சீனியர் சிட்டிசன் வந்து போகிற இடங்களில் மேல்தளத்தில் மாடிகளில் வந்து நீதிமன்றங்கள் படியில் ஏறி கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. சீனியர் சிட்டிசன் வந்து போகிற இடங்களை பொறுத்த வரைக்கும் தரைத்தளத்தில் தான் நீதிமன்றங்கள் கட்டிடங்கள் அமையப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வசதிகள் பெரும்பாலும் நிரந்தர கட்டிடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாடகை கட்டிடங்களில் செயல்படும் நீதிமன்றங்களை பொறுத்த வரையில் பெரும்பாலும் தரைத்தளத்தில் தான் நீதிமன்றங்கள் செயல்படுகிறது. சில தவிர்க்க முடியாத இடங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் மேல்தளத்தில் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் அளவிற்கு ஒருவேளை கட்டுமானம் இருக்கக்கூடும். நம்ம மாவட்டத்தில் அது மாதிரியான அமைப்பு எங்கேயும் கிடையாது. எல்லாருமே தரையிலேயே கோர்ட்டுகளை அப்ரோச் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் தான் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட நீதித்துறையும் உங்களுக்கான அந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து தனியாக இருக்கைகளை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அரசாங்கத்திலிருந்து. அது போக பயண கட்டணத்திலையும் சலுகைகள் வழங்கியிருக்கிறாங்க. மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் போதே மருத்துவ சோதனை செய்கிறது, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியாக வரிசை ஒதுக்கி விட்டு இந்த பெரும்பாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் அந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த கார்டியாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுநீரக பிரச்சனை, இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், இன்சுலின் சொல்கிறோம்லையா சர்க்கரை நோய், கண்ணு புறையோடும் நோய், இது போல் வந்து அந்த இந்த நோய்கள்லாம் வந்து காமனாக வருது, எல்லாருமே பொதுவாக வரக்கூடிய நோய்களாக இருக்குது. இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து மூத்த குடிமக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதற்கு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அரசாங்கத்தின் மூலமாக சிறப்பு முன்னுரிமை ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தியோதியா திட்டம் சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் கீழே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு வயதான நபர்களையும் சேர்த்து உணவு தானியங்கள் வழங்கும் போது ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ வீதம் ஒவ்வொரு மாதமும் சலுகை கட்டணத்தில் வழங்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை அடையாளம் காண்பதில் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதாவது பிலோ பாவர்டி லைன் சொல்லுவாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி கொடுங்க, மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து கொள்கைகளை வகுத்திருக்கிறது. அன்னபூர்ணா திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வராத மூத்த குடிமக்களுக்கு 10 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்க வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். குடும்ப அட்டை வைத்துள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட நபருக்கு நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்கள் வாங்க முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நம்ம ஊரில் அப்படி நடைமுறையில் இல்லைன்னா நீங்கள் அதை சம்மந்தப்பட்ட வட்ட வளங்கள் அதிகாரிக்கோ அல்லது மாவட்ட வளங்கள் அதிகாரிக்கோ நீங்கள் ஒரு முறையீடு செய்து அதை வந்து சரி செய்யவும் உங்கள் உரிமைகளை மீட்டு பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல் தொடர்பு அமைச்சகம் தொலைபேசி இணைப்பு கொடுக்கும் போது சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதை ஃபோன் கனெக்ஷன் நீங்கள் வாங்குறதுல சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. மிகவும் முக்கியமான பிரமுகர்களுக்கான கொடியுள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது போல மூத்த குடிமக்கள் கொடுக்கும் புகார்கள் மற்றும் பழுதுகள் ஆகியவற்றை உடனடியாக பதிவு செய்யும் பொழுது முன்னுரிமை அளித்து, அதாவது டெலிஃபோன் சர்வீஸ்லேயே வந்து ப்ரியாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் சீனியர் சிட்டிசன் பண்ண உடனே அட்டன் பண்ணான்னு சொல்லி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற வழக்குகளில் வந்து முன்னுரிமை இருக்குது. பல மாநிலங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிற இந்திய அளவில் சொல்லிட்டு இருக்கிறேன், பல மாநிலங்களில் மூத்த குடிமக்களின் நன்மை கருதி முக்கியமாக மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சொந்த திட்டங்கள் நிகழ்ச்சி நிரல்கள் ஆகியவற்றை செயல்படுத்தி வருகின்றன. மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு சட்ட வழிமுறைகள் திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்த போதும் அதன் பலன்கள் வெகு சில குடிமக்களுக்கு மட்டுமே சென்றடைந்துள்ளன. பெரும்பாலான குடிமக்கள் தங்களுக்குரிய உரிமைகளை தெரிந்து கொள்ளாமலேயே உள்ளனர் அல்லது அவர்கள் அதன் பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். அத்தகைய மக்கள் சொத்துக்களை இழந்தவர்களாக மட்டுமில்லாமல் எல்லா விதமான கௌரவங்களையும் இழந்தவர்களாகவே எல்லா விதத்திலும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர். விதவையான மூத்த குடிமக்கள் அல்லது ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வூதியம் இதர பயன்களை பெறுவது மிகவும் கடினமானதாகவே நடைமுறையில் உள்ளது. மூத்த குடிமக்கள் அவர்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பெறுவதற்கு சட்டங்கள் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பலன்களை பெறுவதற்கு மூத்த குடிமக்களுக்கு இடைஞ்சல்கள் இருந்தால் சட்டப்பணிகள் நிறுவனங்கள் முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கிறது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பட்டியல் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், சட்ட தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக சேவை வழங்க புதுக்கோட்டை நகரத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் இருக்கிறது, அது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுமுறை தீர்வு மையம் என்று சொல்லும் இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நமது மாவட்டத்தில் 11 வட்ட சட்ட பணிகள் குழு இருக்கிறது, ஒவ்வொரு நீதிமன்றத்திலுமே வட்ட சட்ட பணிகள் குழுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் குறிப்பிட்ட அந்த பட்டியல் வழக்கறிஞர்களும் சட்ட தன்னார்வலர்களும் அனைத்து தாலுகாக்களிலும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் மூலமாக நான் மேலே குறிப்பிட்ட அரசு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வகுத்துள்ள திட்டங்களின் பலன்களை கோரி பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகுவது மட்டுமல்லாமல் எங்களது சட்டப்பணிகள் ஆணையத்தை அணுகினாலும் உங்களுக்கு அந்த பலன்களை பெற்றுத் தருவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பிட்டபடி இந்த சட்ட சேவைகளை வழங்கக்கூடிய எங்களது அமைப்புகள், அதாவது இந்த திட்டம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மூத்த குடிமக்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2016 என்று ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது. அதன்படிதான் மேலே குறிப்பிட்டபடி உங்களுக்கான அனைத்து விதமான சட்ட உதவிகளையும் கோரி பெறுவதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நேயர்களே, இதுவரை உங்களுக்கான சட்ட தகவல்களை மிக விரிவாக அளித்துள்ளோம் என்று நம்புகிறோம். இந்த சட்ட தகவல்களை உங்களுக்கு அளிப்பதற்கு அனுமதி வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய ஐயா திரு ஜே சந்திரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நண்பர் அவர்களுக்கும், ஒளிபரப்பும் புதுகை பண்பலைக்கும், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய பி பட்டியல் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் திருமதி பி பாண்டிச்செல்வி அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை முதியோர் நல பாதுகாப்பும் சட்ட ஆலோசனைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் பி பட்டியல் வழக்கறிஞர் பே பாண்டிசெல்வி அவர்களுக்கும், செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதியுமான மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும், இவர்களுடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்களுக்கும், புதுகை பண்பலை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.